This podcast is brought to you by podbazaar.com.
Welcome to Tamil Podcast, Varamuru Alayam, Episode 9. இந்த வாரம் நாம பார்க்க போற திருக்கோயில் அருள்மிகு வக்ரகாளி அம்மன் திருக்கோயில் திருவக்கரை. அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த பணிவான நல்வணக்கங்கள். இந்த வாரம் நாம பார்க்க போற திருக்கோயில் ஸ்ரீ வக்ரகாளி அம்மன் திருக்கோயில் திருவக்கரை. சிவலிங்கம் பார்த்திருக்கோம், சோமஸ்கந்தர் நடராஜர் போன்ற உருவ திருமேனிகளை பார்த்திருக்கோம். ஆனால் முகத்துடன் கூடிய சிவலிங்கம் பார்த்திருக்கோமா? அதுவும் ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூன்று முகங்களுடன் கூடிய சிவலிங்கம் திருமேனி. திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் ரத்னத்ரயம், அதாவது மூன்று ரத்னங்கள் என்று போற்றப்படும் சிவன், பார்வதி, பெருமாள் ஆகிய மூன்று கடவுளும் அருள் தரிசனம் வழங்கும் ஓர் அற்புத பகுதி. வடக்கு நோக்கிய வக்ரகாளியும், மேற்கு நோக்கிய வக்ரலிங்கமும், தெற்கு நோக்கிய வக்ர சனியும் காட்சி தரும் ஓர் ஊர் திருவக்கரை. ஒரே ஆலயத்துள் சிவபெருமான், திருமால், வக்ரகாளி கோயில் குடிகொண்டு சிறப்பு பெறும் திருவக்கரைக்கு இப்ப நம்ம போவோம். விழுப்புரம் மாவட்டத்தின் வானூர் வட்டம், பராக நதி பாய்கிற இடம், சங்கராபரணி அதாவது சங்கரருக்கு ஆபரணமானவள் என்று அழைக்கப்படும் இந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது திருவக்கரை திருக்கோயில். பழமையான கோயில், ஆனால் பெரிய கோயில். கிழக்கு வாயிலில் விண்ணலாவி நிற்கும் கிழக்கு ராஜகோபுரம், இதை வந்து கண்டராதித்தன் திருக்கோபுரம் இல்லைன்னா கண்டர் சூரியன் திருக்கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இக்கோயில் முதன் முதலில் ஆதித்ய சோழனால் செங்கல் கோயிலாக கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா கண்டராதித்தனும் ராஜாதித்தனும் இதை மிகப்பெரிய ஸ்தலமாகவே மாற்றிவிட்டனர். கண்டராதித்தன் கட்டுவித்த கண்டராதித்த கோபுரம் ஏழு நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. உள்ளார போனீங்கன்னா இன்னொரு உள்கோபுரம், அது கிளிகோபுரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உள்ளார போனீங்க அப்படின்னா முதலில் சிவன் ஆலயம், சந்திரமௌலீஸ்வரர். இங்கிருக்கும் சிவனை பிறை சூடிய பெருமான் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த லிங்கத்தின் பெயர் ஞானலிங்கம். இந்த ஞானலிங்கத்தின் பானப்பகுதியில் கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகிய மூன்று பக்கங்களிலும் முகம் கொண்ட லிங்கம், அதனால மும்முக லிங்கம். அதாவது இந்த முகங்களில் கிழக்கில் உள்ளது தத்புருஷ முகம், தெற்கில் உள்ளது அகோர முகம், வடக்கில் உள்ளது வாமதேவ முகம். இந்த ஒவ்வொரு முகத்திற்கும் ஒருவித பூஜை கூட செய்கிறாங்க. அதாவது அதிகாலை வேளையில் தத்புருஷ முகத்திற்கு மஞ்சளால் பூஜை, மதியம் வாமதேவ முகத்திற்கு சந்தனத்தால் பூஜை, சாயங்கால வேளையில் அகோர முகத்திற்கு குங்குமத்தால் பூஜை. இந்த மூன்று முகங்களை உடைய இத்தகைய லிங்கத்தை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் முகங்களை உடைய லிங்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இறைவி, வடிவாம்பிகை இத்தகைய திருமூர்த்தி லிங்கம் கோயில் கருவறையில் உள்ள சிறப்பை பெற்ற தலம் திருவக்கரை. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 6 அடி உயரத்தில் கம்பீரமாக வரதராஜ பெருமாள் காட்சியளிக்கிறார். அவருக்கு தனி சன்னதி, தனி ஆலயம்னே சொல்லலாம். இறைவி அமிர்தாம்பிகை. இங்க வரதராஜ பெருமாளுக்கு பின்னாடி ஒரு சஹசிரலிங்கம் இருக்கு. இந்த சஹசிரலிங்கத்திற்கு தனி சிறப்பு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஒரே மூலலிங்கம், அதுல 1008 லிங்கத்தை செதுக்கியிருக்காங்க. என்னதான் சிவனும் பெருமாளும் இக்கோயிலில் குடிகொண்டிருந்தாலும் திருவக்கரை அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வக்ரகாளி அம்மன் தான். பொதுவா காளி கோயில் வந்து ஊர் எல்லையில இருக்கும், ஆனா இங்க திருக்கோயில் வளாகத்தில் காளி குடிகொண்டிருக்கிறாள். ராஜகோபுரம் தாண்டிய உடனே வடக்கு நோக்கிய சந்நிதியில் வக்ரகாளி அம்மன் காட்சியளிக்கிறாள். இந்த சந்நிதிக்குள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு துவாரபாலகர்கள். இவர்களை பத்தி ஊர்ல ஒரு சின்ன கதை சொல்றாங்க. அதாவது 4 பேர் வந்து பால் வியாபாரம் செஞ்சாங்களாமா, அப்போ அவங்க வந்து பாலில் தண்ணீர் அதிகமாக கலந்து தண்ணியை தான் பால்னு விற்றுருக்காங்க. உடனே மக்கள் அனைவரும் அப்போ இருக்கிற மன்னன் கிட்ட முறையிட்டிருக்காங்க. உடனே மன்னன் 4 வரையும் மொட்டையடித்து ஊர்வலமாக வரச் செய்து சிறைச்சேதம் செய்ய கட்டளையிட்டான். இறுதி தண்டனை நடக்கும்போது அவர்களுக்கு அறி வந்தது போல இருக்கு. உடனே இங்க இருக்கும் வக்ரகாளி அம்மனை வழிபட்டு புலம்பி அரற்றி காளியை வழிபட இந்த 4 வரையும் காளி வந்து துவாரபாலகர்களா ஆக்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த சம்பவம் வந்து உண்மையா நடந்ததோ இல்லையோ இதுலேருந்து நமக்கு 2 செய்தி புரியும். ஒன்று, ஏமாற்றும் புரட்டும் செய்தால் தண்டனை கட்டாயம். இரண்டாவது, வக்கிரகாளி அம்மனை மனமுருகி பிரார்த்தித்து தவறுக்கு வருந்தினால் மன்னிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அம்மன் சந்நிதிக்குள்ள நுழைவோம். வக்கிரகாளி அம்மன் திருமேனி உள்ளத்தை சுண்டும். லேசாக ஒரு பக்கம் சாய்ந்த தலை, கிரீடத்தில் மண்டையோடு, வலது காதில் சிசு குண்டலம், இடது காதில் ஓலை சுருள், வதனத்தில் வசீகரமான புன்னகை. இந்த கூந்து கவனிச்சிங்கன்னா நமக்கு பயம்தான் வரும். எட்டு கைகள், வலது கைகளில் பாசம், சக்கரம், வாள், கட்டாரி, இடது கரங்களில் மேல்கரம் உடுக்கையை பிடித்தாற் போல இருக்கு. அடுத்த இரண்டு கரங்களில் கேடயம், கபாலம், கீழ்கரம் அழ்காட்டி விரல் நீட்டி அம்மனின் பாதத்தை சுட்டுகிறது. கபாலங்களையே கோத்து முப்பூரி நூலாக அணிந்திருக்கிறாள். கோரை பற்கள், பெரிய விழிகள். இப்படிப்பட்ட அம்மன், சிவன், விஷ்ணு இவங்கள் மூவரும் இங்கே குடிகொண்டுள்ள காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன பின்னணி கதை. முன்னொரு காலத்தில் வக்கராசுரன் அப்படின்ற ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்து பல அரிய வரங்களை பெற்றான். அந்த வரங்களின் விளைவாக அனைவருக்கும் துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சான். அவனது கொடுமைகள் தாங்க முடியாம அனைவரும் சிவனிடம் முறையிட்டனர். சிவனும் மகாவிஷ்ணுவை அழைத்து வக்கரனை வதம் செய்ய சொன்னார். அதன்படி வக்கரன் இருந்த இடத்தை அடைந்த மகாவிஷ்ணு பெரும் போருக்கு பின் சக்கராயுதத்தை பயன்படுத்தி அவனை வதம் செய்தார். வக்கராசுரனுக்கு துன்முகி அப்படின்னு ஒரு சகோதரி. அண்ணனுடைய அதிகாரம் தந்த ஆணவம் துன்முகியும் பல கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தான். உடனே சிவபெருமான் பார்வதியை நோக்க, பார்வதி திருக்கையிலிருந்து துன்முகியை வதம் செய்ய புறப்பட்டாள். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, அப்போ துன்முகி கருவுற்று இருந்தாள். என்னதான் இருந்தாலும் கர்ப்பிணியாச்சே, அவள் தவறு செய்திருந்தாலும் அந்த சிசு என்ன பாவம் செய்தது, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க பார்வதி. துன்முகியின் வயிற்றை கிழித்து வயிற்று சிசுவை பத்திரமாக எடுத்து தன் காதில் மாட்டிக்கொண்டு, இப்போ கர்ப்பிணி இல்லை இல்லையா, இப்போது துன்முகியை வதம் செய்தார். வக்கரன் வாழ்ந்த இடம் என்பதால் வக்கரையான இடத்தில் காளியாக நின்று காட்சி கொடுப்பதால் அம்பாள் வக்கரகாளியானார். இந்த ஆலயத்துள்ளே சிவபெருமான் திருமால் வக்கரகாளி கோயில் குடிகொண்டுள்ளார்கள். எனவே ரத்னத்ரயத்தை வணங்கும் சிறப்பு பெறுகிறது திருவக்கரை. இவ்வளவு சிறப்பு பெற்ற வக்கரகாளி அம்மன் சந்நிதியை நாம் தனியாக வலம் வரலாம். இவ்வளம் வரும்போது சிலர் அப்பிரதட்சணமாக சுற்றுவது நமக்கு தெரிகிறது. அதாவது என்னென்ன திசை மாதிரி சுற்றுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒன்பது கோள்களை நவகிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபடுறோம். இந்த நவகிரகங்களுக்கு தனித்தனியாக அதிதேவதை உண்டு. அதாவது ராகு கேதுவிற்கு காளியம்மன் தான் அதிதேவதை. இந்த ராகுவும் கேதுவும் தீயவர்கள், எப்போது யாருக்கு தீமை செய்யலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. அதிலும் அவர்கள் வக்கரித்து கொண்டால் கேட்கவே வேண்டாம். எனவேதான் இந்த கோயிலில் புது முறையான வலம் வருதல் ஏற்பட்டது. நவகிரகங்களை சுற்றுகிற ஒன்பது சுற்றுகளில் ஏழு சுற்றுகள் சாதாரணமாகவும், வக்கரித்துக் கொள்ளும் ராகுகேதுவிற்கு இரண்டு சுற்றுகள் அப்பிரதட்சிணமாகவும் சுற்றும் வழக்கம் முதலில் தோன்றியது. இந்த கோயிலில் சனியும் வக்கரசனியாக உள்ளார். எனவே அவருக்கு ஒரு சுற்று. அவர் அவருக்கு ஏதாவது ஒரு கிரகம் சரியான நிலையில் இல்லாமல் இருப்பது சகஜம். அதனால அதுக்கு ஒரு சுற்று. தற்போது மொத்தம் ஒன்பதில் ஐந்து பிரதட்சிணமாகவும் நான்கு அப்பிரதட்சிணமாகவும் அமைந்துவிட்டது. காளி சன்னதியிலேயே ஒருபுறம் யோகேஸ்வரலிங்கம், இன்னொரு புறம் வலம்புரி விநாயகர். வக்கரகாளி அம்மன் திருக்கோயிலை அடுத்தாற்போல உள்ளது தீபலட்சுமி கோயில். திருமணம் தடை ஏற்பட்டுள்ளவர்கள் ராகு காலத்தில் வக்கரகாளி அம்மனை வழிபட்டு தீபலட்சுமிக்கு விளக்கேற்றி மாங்கல்யம் கட்டி வணங்கினால் உடனடியாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. காளி கோயிலுக்கு எதிரில், அதாவது வடக்கு புறத்தில் ஆத்மலிங்க கோயில், கண்டலிங்கம், அதாவது வக்கராசுரன் தன் கண்டத்தில் தொண்டையில் வைத்து பூஜித்ததால் வக்கரலிங்கம் என்று பெயர் ஏற்பட்டது. இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது என்னன்னா, கோடை காலத்தில் இந்த லிங்கம் படு குளிர்ச்சியா இருக்கும், ஆனா குளிர்காலத்துல லிங்கத்தின் மேல் முத்து முத்தாக நீர்த்துளிகள் காணப்படும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வக்கரகாளி அம்மனுக்கு சந்தனகாப்பு வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. தொடர்ந்து மூணு பௌர்ணமி வந்து வக்ரகாளி அம்மனை நாம் வழிபட்டால் சகல சௌபாகியமும் பெறுவோம். இவ்வளவு சிறப்பு மிக்க வக்ரகாளி அம்மன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, திண்டிவனம் புதுச்சேரி பாதையில் மயிலம், மயிலத்தை தாண்டி சிறிது தூரம் போனீங்க அப்படின்னா பெரும்பாக்கம், அங்கிருந்து தெற்கு நோக்கும் பிரியும் சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவக்கரை. திண்டிவனம் விழுப்புரத்திலிருந்து எக்கச்சக்க பேருந்து வசதி உண்டு. சிவன் விஷ்ணு சக்தி ஸ்தலமாக விளங்கும் திருவக்கரை திருக்கோவிலுக்கு செல்வோம். தவறு செய்தால் அம்மன் தண்டிப்பாள் என்ற அச்சத்தையும், தவறு செய்யக்கூடாது என்ற தெளிவையும் தருகிற வக்ரகாளி அம்மனை வழிபடுவோம். நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த பாட்காஸ்ட் நிறைவடைகிறது. மீண்டும் வாரம் ஒரு ஆலயத்தில் அடுத்த வாரம் வேறொரு ஆலயத்துடன் சந்திப்போம். எப்பொழுதும் போல உங்கள் கமெண்ட்ஸை ஆவலுடன் எதிர்பார்த்து தற்பொழுது விடைபெறுவது அன்புடன் உங்கள் நடராஜ். நன்றி.